தென்றல் ஜூன் 2012 இதழில் நாஞ்சில் நாடன் அவர்களுடன் அருண் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தலைகீழ் விகிதங்கள் என்ற நாவலின் மூலம் தமிழ் இலக்கிய உலகில் கவனம் கவர்ந்த படைப்பாளி நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாட்டின் தனித்துவமிக்க மொழியில் சமூக அக்கறையுடன் வீரியமிக்க படைப்புகளை தந்து கொண்டிருப்பவர். நவீன சூழல்களால் நாம் இழந்து கொண்டிருக்கும் விழுமியங்களை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை தமது காத்திரமான படைப்புகள் மூலம் வாசகர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர். எம்பிலதனை வெயில் காயும், மாமிச படைப்பு, மிதவை, சதுரங்க குதிரை, எட்டு திக்கும் மதயானை ஆகியன இவரது நாவல்கள். தெய்வங்கள் ஆடும் ஓநாய்கள், வாக்கு பொறுக்கிகள், உப்பு, பிராந்து, பேய்கொட்டு, சூடிய பூ சூடற்க, கான் சாஹிப் போன்றவை சிறுகதை தொகுதிகள். சூரிய பூ சூடற்க 2010 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. மங்கொழி பாம்பு, பச்சை நாயகி போன்றவை கவிதை தொகுதிகள். நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை, நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று, நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, தீடும் நன்றும், காவலன் காவான் எனின், திகம்பரம் போன்றவை கட்டுரை தொகுப்புகள். இவரது கதைகள் அனைத்தையும் தொகுத்து தமிழிலே வெளியிட்டுள்ளது. தனது படைப்புகளுக்காக இலக்கிய சிந்தனை தமிழ் வளர்ச்சி துறை, பம்பாய் கல்கத்தா தமிழ் எழுத்தாளர் சங்கம், திருப்பூர் தமிழ்ச்சங்கம், கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் உள்ளிட்ட பல அமைப்புகளிலிருந்து பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றவர். கலிமாமணி, கண்ணதாசன் விருது போன்ற விருதுகள் பெற்றவர். இவரது படைப்புகளை ஆராய்ந்து 15 மேற்பட்டவர்கள் முனைவர், இளமுனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். தில்லி பல்கலைக்கழகம், கேரள பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார், மதுரை காமராசர், பாரதியார் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் இவரது படைப்புகள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலம், பிரெஞ்சு, மலையாளம் உள்ளிட்டவற்றில் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்க பயணத்திற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இருந்தவரிடம் உரையாடினோம். அதிலிருந்து, உங்கள் மனதில் இலக்கிய விதை விழுந்தது எப்போது? பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயேதான். எங்கள் ஊரில் பொது உடைமை மற்றும் திராவிட இயக்கத்தினர் அரசியல் கூட்டம் நடத்துவார்கள். அதில் பேச்சாளர்கள் சொல்லும் பாடல் வரிகள் என்னை மிகவும் ஈர்க்கும். நூலகத்திற்கு சென்று அவற்றை தேடி முழுமையாக அறிந்து கொள்வேன். பள்ளியில் நடக்கும் கட்டுரை பேச்சு போட்டிகளில் பங்கேற்பதற்காக நூல்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஏற்பட்டதுதான் இலக்கிய ஆர்வம். உங்கள் முதல் படைப்பு பற்றி சொல்லுங்கள். நான் எம்எஸ்சி முடித்துவிட்டு 1972 வேலைக்காக மும்பை சென்றேன். நான் வேலை பார்த்த தொழிற்சாலையில் மராத்தியரும் உத்தரப்பிரதேசத்தினரும் தான் அதிகம் இருந்தனர். ஒரே ஒரு மலையாளி இருந்தால் தமிழர் யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது. அதனால் மும்பை தமிழ்ச்சங்க நூலகத்துக்கு போக ஆரம்பித்தேன். எனது கிராம உறவுகள் பற்றிய ஏக்கம் எப்போதும் மனதில் இருக்கும். எனது தனிமையை, ஏக்கத்தை போக்குவதற்காக எழுத ஆரம்பித்தேன். அப்போது பம்பாய் தமிழ்ச்சங்கத்தின் மாத இதழில் என்னை எழுத கேட்டுக்கொண்டார்கள். வாராந்திர கூட்ட அறிக்கை தயாரிப்பது போன்ற வேலைகளையும் செய்வேன். அந்த காலத்தில் விரதம் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதி தீபம் இதழுக்கு அனுப்பினேன். 1975 ஆகஸ்டில் அந்த சிறுகதை வெளியானதோடு அந்த ஆண்டின் சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இலக்கிய சிந்தனை பரிசும் கிடைத்தது. அது தந்த நம்பிக்கையில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். சங்க இலக்கியங்களில் தேவார திருவாசகங்களிலும் கம்பலிலும் நல்ல புலமை உடையவர் நீங்கள் என்பதை உங்கள் படைப்புகளில் காண முடிகிறது. அந்த ஆர்வம் எப்படி முகிழ்த்தது? என் அப்பா வழி தாத்தா அந்த காலத்தில் வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கு பாடல்கள், கதைகளை சொல்லித் தந்திருக்கிறார். ராம நாடக கீர்த்தனை பாடல்களை பாடுவார். குறிப்பாக பங்குனி சித்திரை மாதங்களில் வீட்டின் படிப்பறையில் அமர்ந்து கிராம மக்களுக்கு ராமாயண மகாபாரத கதைகளை சொல்லுவார். என் தந்தைக்கு திருக்குறளில் ஆர்வம் உண்டு. சிறு வயதில் நான் வாசித்த நூல்களும், மும்பை தமிழ்ச்சங்கத்தில் பயின்ற நூல்களும், அங்கு கேட்ட சொற்பொழிவுகளும் தான் எனது பழந்தமிழ் இலக்கிய ஆர்வத்துக்கு காரணம். மும்பை தமிழ்ச்சங்கத்தில் கீவாஜா, ஆசான்யா, குன்றக்குடி அடிகளார், பா நமச்சிவாயம், ராதாகிருஷ்ணன், ஸ்ரீரங்கம், ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் என பல சான்றோர்கள் வந்து பேசுவர். பொதுவாக உங்களது பேச்சை கேட்கிறவர்கள் ஒரு தமிழாய்ந்த பேராசிரியரின் உரையை கேட்பது போல் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். பேராசிரியர் ஆக வேண்டும் என்பது உங்கள் சிறு வயது ஆசையாக இருந்ததுண்டா? நான் பிஎஸ்சி கணிதம் படித்தேன். எங்கள் மாவட்டத்தில் மேலே எம்ஏ தமிழ் படிக்கும் வாய்ப்பு மட்டுமே இருந்தது. என் பெற்றோர் கணிதம் படித்துவிட்டு தமிழ் படிப்பதா என்று ஒப்புக்கொள்ளவில்லை. எம்எஸ்சி கணிதம் படிக்க திருவனந்தபுரத்துக்கு அனுப்பினார்கள். நல்ல பல தமிழ் பேராசிரியர்களிடம் அவர்கள் அனுமதி பெற்று வகுப்பில் கலந்து கொண்டு பாடம் கேட்டிருக்கிறேன். அது எனது இந்த உரையாற்றலுக்கு காரணமாக இருக்கலாம். நான் அடிப்படையில் ஒரு படைப்பிலக்கியவாதி. ஒரு தொழில்முறை சொற்பொழிவாளன் பார்வைக்கும் ஒரு படைப்பிலக்கியவாதியின் பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வேறுபாடுதான் ஒருவேளை எனது பேச்சிற்கு பேராசிரியர் துணியை தருகிறதோ என்னவோ. நான் கற்றதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் ஆர்வமே தவிர சொற்பொழிவாளனாக அறியப்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. எழுத்துதான் என்னுடைய தலையாய பணி, முதற்பணி. குடும்ப வறுமை சூழல் குறித்து சொன்னீர்கள். இளமை பருவ நாட்களை பற்றி சொல்லுங்களேன். மிகவும் சிரமமான குடும்ப சூழல். ஒரே ஒரு ஏர்மாடுதான். 3-4 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்தது, நாங்கள் பாட்டத்துக்கு எடுத்தது என்று சொல்வோம். அதில் பயிர் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு அப்பா அம்மா, அப்பாவின் அம்மா, அம்மாவின் அம்மா, நாங்கள் 7 குழந்தைகள் எல்லோரும் ஜீவிக்க வேண்டும். நான் முதல் குழந்தை. சாப்பாடே ஒரு போராட்டம்தான். அறுவடை முடிந்து 4 மாதம் ஆன பிறகு அடுத்த அறுவடைக்கு 1 மாதம் ஆகும் என்ற நிலையில் பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கிறோம். மரவள்ளி கிழங்கை வேக வைத்து சாப்பிட்டிருக்கிறோம். மரவள்ளி கிழங்கை பறிக்க நான் வடக்கு மலைக்கு ஏறி சுமந்து வந்திருக்கிறேன். சின்ன சின்ன கூலி வேலைகளை செய்திருக்கிறேன். அதே சமயம் அந்த வேலைகள் என் சுயமரியாதையை பாதிக்க அனுமதித்ததில்லை. துயரப்பட்டிருக்கிறேன், துன்பப்பட்டிருக்கிறேன், பட்டினி கிடந்திருக்கிறேன். பசி என்றால் என்னவென்று தெரியும். ஆனாலும் என்னுடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதில் முனைப்பாகவே இருந்திருக்கிறேன். காமராஜர் பள்ளி கல்வியை இலவசம் ஆக்கியதால் என்னால் SSLC வரை படிக்க முடிந்தது. நான் PUC படிக்கும் போது ஆண்டு கட்டணம் 192 ரூபாய் கட்டுவதற்காக என் தந்தை கடன் பத்திரம் எழுதி கொடுத்து கடன் வாங்கி வந்தார். கல்லூரியில் படிக்கும் போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்காக லோன் ஸ்காலர்ஷிப் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அது எனக்கு கிடைத்தது. அந்த கடன் உதவித்தொகையை கொண்டுதான் நான் 6 ஆண்டுகள் MSc வரை படித்தேன். அந்த திட்டத்தின்படி நீங்கள் ஆசிரியர் பணிக்கு போவதாக இருந்தால் அந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டாம். வேறு பணிக்கு சென்றால் கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பிச் செலுத்தியாக வேண்டும். என்னால் ஆசிரியர் பணிக்கு செல்ல முடியவில்லை. தனியார் பணிதான் கிடைத்தது. மகாராஷ்டிரா அரசின் ஆட்சி அதிகாரி மூலம் நான் வாங்கிய கடன் அனைத்தையும் அரசுக்கு திருப்பிச் செலுத்தினேன். அந்த ரசீதுகளை இன்னமும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், பெற்றோர்கள் பட்டினியும் பசியும் கிடந்து என்னை படிக்க வைத்தார்கள். நானும் அந்த பொறுப்பை உணர்ந்து விடுமுறை நாட்களில் மண் சுமந்து, செங்கல் சுமந்து, உரமூட்டைகள் சுமந்து படித்தேன். இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அந்த அனுபவங்களை நினைத்து எனக்கு வருத்தமில்லை, சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். அவையெல்லாம் சேர்த்துதான் என்னை ஒரு படைப்பாளியாக்கி இருக்கின்றன. உங்கள் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை மிக முக்கியமான ஆவணம் என்று சொல்லலாம். அதை எழுத தூண்டியது எது? சுந்தர ராமசாமி நாகர்கோவிலில் பாம்பன் விளை என்ற இடத்தில் வருஷத்திற்கு 2 முறை இலக்கிய முகாம் நடத்துவார். நான் அக்காலகட்டத்தில் சிறுகதைகள் மட்டுமே எழுதி கொண்டிருந்தேன். சுந்தர ராமசாமி என்னிடம், நீங்கள் வாழும் சமுதாயம் பற்றிய உங்களது 50 ஆண்டு கால அவதானிப்புகளையே ஒரு கட்டுரையாக எழுதி வாசிக்கலாமே என்று சொன்னார். நானும் ஒரு 20 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி வாசித்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு. பின்னர் சுந்தர ராமசாமியும் அவரது மகன் கண்ணனும் அதையே ஒரு நூலாக எழுதலாமே என்றார். அதன்படி அந்த கட்டுரையை மேலும் விரிவாக்கி மேலும் பல தரவுகளையும் பகுப்புகளையும் சேர்த்து நூலாக்கினேன். இப்படி உருவானதுதான் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் வாழ்க்கை. அந்த நூலில் நான் என்னுடைய நினைவிலிருந்து அந்த சமுதாயத்தை சின்ன வயதில் நான் எப்படி பார்த்தேன், இப்போது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன், என்ன நடந்தது, என்ன நடந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விலகி நின்று ஒரு பொது மனிதனாக பார்த்து எழுதினேன். நம்முடைய மொழியில் அது மாதிரியான புத்தகங்களில் அதுதான் முதல் என்று சொல்லலாம். உங்கள் சிறுகதைகளில் நகைச்சுவை, சமூகத்தின் மீதான தார்மீக கோபம் என எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அறச்சீட்டம் காட்டும் கும்பமுனி பற்றி சொல்லுங்கள். சில பிரச்சனைகளை நாம் கதையாக எழுத முடியாது. ஆனால் கதை என்ற வடிவத்தை தாண்டி அதை சொல்ல வேண்டும். அதற்காக நான் ஒரு கதாபாத்திரத்தை சிருஷ்டிக்கிறேன். அவர்தான் கும்பமுனி. நான் இன்னும் பல வருடங்கள் கடந்து ஒரு கிழவனாகி சமூக நிலைகளைக் கண்டு கோபம் கட்டுக்கடங்காமல் போகும் நிலைமையில் எப்படி செயல்படக்கூடும் என்று கற்பனை செய்கிறேன். அதன் விளைவுதான் கும்பமுனி. இந்த பாத்திர படைப்பில் ஓரளவுக்கு நகுலனின் பாதிப்பு உண்டு. அவர் தோற்றம், குணம், செயல்பாடு, விட்டேத்தியான பேச்சு, புலமை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டவர்தான் கும்பமுனி. ஆனால் நான் பேசும் மொழி அவர் மொழி அல்ல. அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக சிறு கதையாக என்னால் எழுத முடியாத, வெளிப்படையாக எழுதக்கூடாத பலவற்றை என்னால் பேச முடிகிறது. இதுவரைக்கும் கும்பமுனி கதைகள் என்று 11 கதைகள் எழுதியிருக்கிறேன். இன்னும் நிறைய எழுதலாம்தான். ஆனால் ஓராண்டாக கட்டுரை எழுதுவதிலேயே எனது நேரம் போகிறது. மீதி நேரம் தொல்லிலக்கிய வாசிப்பு, இடைவிடாத பயணம் என்று போய்கொண்டிருக்கிறது. படைப்பை விடுத்து அதை எழுதியவரை விமர்சிக்கும் போக்கு இப்போது அதிகரித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது படைப்பிலக்கிய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானது கிடையாது. இதற்கெல்லாம் குழு மனப்பான்மைதான் காரணம். ஒரு படைப்பின் மீது வைக்கப்படும் விமர்சனத்தை நேர்மையாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் சகிப்புத்தன்மை அற்றவர்கள்தான். விமர்சித்தவர் மீது ஜாதிய முத்திரை குத்தியும் தனிப்பட்ட விரோதம் கொண்டும் தனிநபர் தாக்குதலில் இறங்குகிறார்கள். ஆனால் இது தமிழ் இலக்கியத்திற்கு புதிதல்ல. கானாசு வெங்கட் சாமிநாதன் மீது கூட ஜாதி முத்திரை குத்தினார்கள். பொதுவாக தனது ஜாதி பற்றி எழுதும் போது எழுதுபவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஜாதி வெறியர் என்றோ சுயஜாதி சொரிதல் என்றோ முத்திரை குத்தப்படலாம். எனக்கும் இது நேர்ந்திருக்கிறது. நான் கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு கவிதை மீதோ சிறுகதை மீதோ அல்லது ஏதேனும் படைப்பு மீதோ வைக்கும் போது ஜாதி முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் நான் அவற்றை பொருட்படுத்துவதில்லை. என்னளவில் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஜாதியை வசமாக சிலர் பயன்படுத்துவதில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் நான் அவர்களிடம் திருப்பி கேட்கிறேன், நீங்களும் குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்தானே, உங்கள் ஜாதியை பற்றி அவ்வாறு சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று. பதில் வராது. நான் அநியாயமாக ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ குழுவுக்கோ ஆதரவாக இருக்கின்றேனா என்பது பற்றித்தான் கவலைப்படுவேனே தவிர, இது போன்ற முத்திரைகளை பற்றி கவலைப்பட்டு அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் முடிவே இருக்காது. விருதுகள் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை, சரியான படைப்புகளுக்கு வழங்கப்படுவதில்லை, அல்லது மிக காலம் தாழ்த்தி வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த குற்றச்சாட்டை உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்செயலாகத்தான் நல்ல படைப்பாளிகளுக்கு விருது கிடைக்கிறது. விருது அளிக்கும் அமைப்பில் இருப்பவர்கள் யாருக்கும் நவீன இலக்கிய பரிச்சயம் இருப்பதில்லை. அவர்கள் விருதுக்கு 3 புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதை வாசித்திருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நடுவர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆண்டில் எந்த புத்தகங்கள் புதிதாக வந்திருக்கின்றன என்பது தெரியாது. சில கல்வித்துறையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நவீன எழுத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் யார் மீதும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. யார் நன்றாக எழுதக்கூடியவர், யார் எழுதாதவர் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. காரணம், அவர்கள் நவீன எழுத்துக்களை வாசிப்பதில்லை. மேலும் நம் மொழியில் பல விருதுகள் பரிந்துரைகள் மூலம் வாங்கப்படுகின்றன. அரசியல் செல்வாக்கை ஜாதி செல்வாக்கை பயன்படுத்தி கொள்கின்றனர். நடுவர்களின் வீடுகளுக்கு நடையாய் நடந்து விருது வாங்குபவர்களும் உண்டு. சமீபத்தில் ஒரு நடுவர், 8 முறை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாயா, சரி என்னதான் பண்ணறது, போனா போகுது கொடுத்துருவோமேனு சொல்லி கொடுத்துட்டோம் என்றார். ஒரு விருதின் முதலிடத்திற்கு 4 நல்ல புத்தகங்கள் வருகிறது. 4க்குமே கொடுக்க முடியாது. அதில் 1க்கு கொடுக்கிறார்கள் என்றால் நமக்கு வழக்கில்லை. ஆனால் எந்தவித தகுதியும் இல்லாத மொழியினுடைய மேன்மையோ சிறப்பையோ நவீனத்துவத்தையோ வெளிப்படுத்தாத புலப்படுத்தாத புத்தகங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் போதுதான் நாம் அது பற்றி விமர்சிக்க வேண்டியதாகிறது. நம்மை அது வருத்தப்பட வைக்கிறது. விஞ்ஞான யுகம் வளர்ச்சி என்று ஒரு பக்கம் சொல்கிறோம், இன்னொரு பக்கம் நம் மண் சார்ந்த பலவற்றை இழந்து வருகிறோம். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஒரு படைப்பாளியால் உணர்வை எழுப்ப கவனத்தை ஈர்க்க முடியும். அதை வளர்த்து முன்னெடுத்துச் செல்வது ஒரு நல்ல அரசியல் தலைமையால் மட்டுமே முடியும். நமது துர்ப்பாக்கியம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நம்பி பின்னால் செல்லக்கூடிய அரசியல் தலைமை அரிதாகிவிட்டது. நம்பத்தக்கவர்களோ முதுமையடைந்து விட்டார்கள். இளைஞர்களுக்கு சமூக பிரச்சனைகள் மீது பெரிதாக அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. அவர்களுடைய ஆர்வம் வாழ்க்கை வசதிகளின் மீதுதான் அதிகம் இருக்கிறதே தவிர, ஒரு பொது பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராட வேண்டும், ஒரு குரலாவது கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. 1964-65 ஹிந்தியை எதிர்த்து நடத்திய போராட்டத்திற்கு பின் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் 1 கோடி போராட்டம் எதுவுமே நிகழவில்லை. போராட்டம் நடக்க வேண்டும் என்பது நமக்கு ஆசை கிடையாது. ஆனால் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது அதற்கு எந்த எதிர்வினையும் காட்டாத இளைஞர்கள் இருப்பது எதிர்கால சமூகத்துக்கு நல்லதல்ல. இலங்கையில் லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து ஒரு கருப்பு கொடி ஒருவரும் கூட இங்கே நடக்கவில்லை. இதை பார்க்கும்போது ஒரு சிக்கலுக்குள் இருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. படைப்பாளிகளும் கலைஞர்களும் எச்சரிக்கை உணர்வை தட்டி எழுப்பியபடியே இருக்க வேண்டும். அதுதான் அவர்களது முக்கிய பணி. ஆனால் இதற்காக நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இளைஞர்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான தலைமை இல்லை. இதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அரசியல் தளம் இங்கே ஆரோக்கியமானதாக இல்லை. சரியான பிரச்சனைக்காக, சரியான காரணங்களுக்காக, சரியான நேரத்தில் ஒரு எதிர்ப்பை கொண்டு செல்ல எந்த அரசியல் கட்சிக்கும் ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இளைஞர்களுக்கு உணர்வு இருக்கிறது. ஆனால் அதை ஒருமுகப்படுத்துவது யார்? சமீப காலமாக பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து வருகிறீர்கள். அங்கு தமிழ் இலக்கியம் குறித்து நீங்கள் அவதானிக்கும் விஷயங்கள் என்னென்ன? நானும் ஜெயமோகனும் வேறு சில நண்பர்களும் 2 வருடங்களுக்கு முன்னால் மலேசியாவுக்கு சென்றிருந்தோம். அங்கு 7 நாட்கள் இருந்தோம். அங்குள்ள எழுத்தாளர்களை சந்தித்தோம். சமீபத்தில் குவைத், துபாய் சென்று வந்தோம். உலகம் பூராவுமே தமிழர்கள் தற்போது நவீன எழுத்துக்களில் மிகவும் ஆர்வமுடையவர்களாய் இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் இணையம் மற்றும் நூல்களின் வழி நம்மை படித்த வாசகர்களை சந்திக்க முடிகிறது. அவர்கள் நம்மிடம் வாசிப்பு பற்றி பேசுகிறார்கள், படைப்புகளில் சந்தேகம் கேட்கிறார்கள், நாம் சொல்லும் புத்தகத்தை தேடி படிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் குழு மனப்பான்மை அவர்களிடம் இல்லை. ஒரு படைப்பாளியாக இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு எழுத்தாளராக உங்கள் கடமை அல்லது பணி என்று எதை சொல்லுவீர்கள்? என்னுடைய படைப்புக்கு நேர்மையானவனாக, நியாயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஒரு பிரச்சனைக்கு பல தரப்புகள் இருக்கலாம். எல்லா தரப்பிலிருந்தும் அந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். என் தரப்பிலிருந்து நான் நேர்மையாக பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். 2வது, கலை சார்ந்த வெற்றிக்கு நான் பாடுபட வேண்டும் என நினைக்கிறேன். பசி, காதல், காமம் என்பதெல்லாம் உலகம் தோன்றிய காலம் முதல் இருந்து கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப நாம் இவற்றை எழுதி கொண்டேதான் இருக்கிறோம். ஆனாலும் வித்தியாசமான படைப்புகளை எழுதத்தான் செய்கிறோம். ஒரு படைப்பாளி எப்படி பார்க்கிறான், எப்படி உணர்கிறான், எப்படி மொழியை கையாளுகிறான், எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அது அமைகிறது. என் எழுத்து என் அனுபவங்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். சமயங்களில் சில படைப்புகளில் கலைத்தன்மை குறைவாக இருந்தாலும் கூட இருந்துவிட்டு போகட்டுமே, அது பேசுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்று நினைக்கிறேன். படைப்பு உண்மை அனுபவத்தை பற்றி பேசும்போது அதில் கலை அம்சங்கள் சில குறைந்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. ஜாதி, மதம், இனம், கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமல் என் அனுபவங்களுக்கு நேர்மையாக இருப்பதே என் கடமை. தற்போது எழுத்துலகம் பற்றியும் இளம் படைப்பாளிகள் குறித்து சொல்லுங்கள். நிறைய இளம் படைப்பாளிகள் எழுத வந்திருக்கிறார்கள். 40 வயசு கொண்ட எழுத்தாளர்கள் என்று பார்த்தால் கீரனூர் ஜாக்கிர் ராஜா கதைகளும் சிறுகதைகளும் மிகச் சிறப்பாக எழுதி வருகிறார். அதுபோல கண்மணி குணசேகரன், சு வேணுகோபால், எஸ் செந்தில்குமார், லக்ஷ்மி சரவணகுமார், சந்திரா, கணேசகுமாரன், குமார் அம்பாயிரம், திருச்செந்தாழை என நிறைய பேர் நல்ல படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எண்ணிக்கை குறைவுதான். ஒரு முக்கியமான விருது குழுவின் நடுவராக நான் இருந்தேன். அவர்களது ஒரே ஒரு கண்டிஷன் என்னவென்றால், விருதுக்கு பரிந்துரை செய்யப்படும் ஆசிரியர் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். இப்படி 35 வயதுக்குள் என்று வைத்து பார்த்தால் அதிகம் எழுத்தாளர்கள் இல்லை. அதாவது நன்றாக எழுதக்கூடியவர்கள் எல்லாம் 40-42 வயதுக்கு வந்துவிட்டார்கள். நான் என்னை வைத்து பேச வேண்டுமென்றால் தலைகீழ் விகிதங்கள் என்னுடைய 29-30 வயதில் எழுதியாகி விட்டது. சுந்தர ராமசாமி புளியமரத்தின் கதையை 30 வயதில் எழுதிவிட்டார். ஜெயமோகனின் ரப்பரும் 30 வயதில் வந்துவிட்டது. நான் எழுதி வந்த காலத்தில் வந்த வண்ண நிலவன், வண்ணதாசன், பா சயப்பிரகாசம், விக்ரமாதித்யன், கலாப்ரியா, பூமணி, ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட எல்லோருமே தங்கள் முதல் படைப்பை 25-30 வயதுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் திறமையான எழுத்தாளர். புத்தகங்களும் காத்திரமான புத்தகங்கள். அதை ஒப்பிட்டு பார்த்தால் இப்போது எழுதும் எழுத்தாளர்களின் எண்ணிக்கை, வெளியாகும் புத்தகங்களின் தொகை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி வருபவர்களின் எழுத்து வீரியமாக, காத்திரமாக இருக்கிறது. பொதுவாக எழுத்தாளர்களிடையே நிலவும் ஒற்றுமையின்மை மற்றும் குழு மனப்பான்மைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. நம் மொழிக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இது தனிப்பட்ட விரோதமாக ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு படைப்பை ஒருவர் சரியில்லை என்று விமர்சித்து விட்டால் அவரை எதிரியாக நினைக்கும் போக்கு வளர்ந்து வருகிறது. இது படைப்பிலக்கிய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதல்ல. விமர்சனம் செய்தவரும் விமர்சனத்துக்கு உள்ளான படைப்பை எழுதியவரும் சேர்ந்து டீ குடிக்க போக வேண்டும். இதுதான் நல்ல மரபு. ஆனால் இது பிற மொழிகளில் இருக்கும் அளவுக்கு நம் மொழியில் இல்லை. எழுத்தாளர்களிடையே பொறாமை தவறானதில்லை. அது ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகுக்கும் என்றால், ஆனால் விரோதம், புறம் பேசுதல், சொந்த வாழ்க்கை பற்றி அவதூறு பேசுதல், குழுவாக உட்கார்ந்து மதுபறிந்து விட்டு மற்றொரு படைப்பாளியை மிகவும் கேவலமாக பேசுதல், இவைதான் கூடாது. முரண்பட்ட கொள்கையுடைய எதிரெதிர் துருவங்களாக படைப்பாளிகள் இருந்தாலும் பொது இடத்தில் புன்னகையுடன் கை குறுக்கி விட்டு செல்ல வேண்டும். அதுதான் ஆரோக்கியம். முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வது அழகல்ல, பண்பும் அல்ல. ஆனால் அதை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நான் சொல்ல வருவது இதுதான். நம் மொழி மிக அற்புதமான மொழி. பல ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையான இலக்கியங்களை கொண்ட மொழி. இந்த மொழியில் எழுதி பெயர் வாங்குவது அவ்வளவு லேசான காரியமல்ல. நான் சாகித்ய அகாதமி விருது வாங்க சென்றிருந்த போது பிற மொழி படைப்பாளிகள் சிலரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் மொழியில் எழுதி புத்தகம் கொண்டு வந்து பரிசு பெறுவது மாதிரி அல்ல நாம் தமிழில் எழுதுவது. தமிழின் மிக தீவிரமான சிறந்த முயற்சிகளுக்கு நடுவே நாம் போட்டி போட வேண்டி இருக்கிறது. இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மும்பையும் நானும். மும்பைக்கு நான் போயிருக்கவில்லை என்றால் நாஞ்சில் நாடன் என்ற படைப்பாளி தோண்டியிருக்க மாட்டான். மும்பை மற்ற இந்திய நகரங்களை விட மிக வித்தியாசமான நகரம். மும்பைக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். ஒரு பிரச்சனை என்றால் வேறுபாடுகளை மறந்து எல்லோரும் ஒன்று சேர்வார்கள், உதவுவார்கள், தயை காட்டுவார்கள். அதை பெருமழை காலங்களில், விபத்து காலங்களில், போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் காலங்களில் உணர முடியும். மற்ற நகரங்களில் இதை பார்க்க முடியாது. நான் 18 வருடங்கள் மும்பையில் இருந்தேன். அங்கேதான் பாதல் சர்க்கார், அமோல் பலேக்கர், ஸ்ரீராம் லகோ ஆகியோரது நவீன நாடகங்களின் அறிமுகம் கிடைத்தது. பலமொழி நாடகங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. எல்லா மொழிகளின் நவீன திரைப்படங்களை காணும் வாய்ப்பு கிடைத்ததும் கர்நாடிக் ஹிந்துஸ்தானி என எனது இசை ஈடுபாட்டை வளர்த்து கொள்ள முடிந்தது. மும்பை வீதிகளின் பழைய புத்தக கடையில் நல்ல புத்தகங்களை மிக குறைவான விலைக்கு வாங்க முடியும். என்னுடைய புத்தக சேகரிப்பு அப்படி உருவானதுதான். ஆங்கிலத்தில் நிறைய வாசிக்கும் வாய்ப்பு மும்பையில்தான் எனக்கு கிடைத்தது. அதுபோல மும்பை தமிழ்ச்சங்கம் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. அதில் புலமையுடைய மக்கள் பலர் இருந்தனர். அவர்கள் என் சந்தேகங்களுக்கு பொறுமையாக விளக்கம் சொல்வார்கள். மிக நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். இவையெல்லாம் நான் எழுத்தாளனாக இனி வளர்த்து கொள்ள மிக உறுதுணையாக இருந்த விஷயங்கள். கட்டுரை இலக்கியம். நான் கடந்த 10 வருடங்களாக கட்டுரைகள் தான் எழுதி கொண்டிருக்கிறேன். நாவல் எழுதி 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த சிறுகதைகளும் கூட சில சமயங்களில் கட்டுரை வடிவில் வருவதை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் இதிலிருந்து ஒரு படைப்பிலக்கியவாதியால் எளிதில் மீண்டு வந்துவிட முடியும். அது தானாகவே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். இப்போது எனக்கு தொல் இலக்கியங்களில் ஆர்வம் இருக்கிறது. அவற்றை பற்றி எழுதுவதிலே முனைப்பாக இருக்கிறேன். அதே சமயம் நான் எழுதும் கட்டுரைகள் சமகால படைப்பிலக்கியவாதிகள் பிறரால் எழுதப்பட முடியாதவை. ஒரு சிறுகதையைப் போலவே ஒரு கட்டுரையும் வாசிக்கப்பட வேண்டும். டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு கருத்தரங்கத்தை முடித்த பின் நடந்த கலந்துரையாடலில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு பெரியவர், நீங்க கட்டுரையெல்லாம் எழுதிய அரசாங்கத்தையோ மக்களையோ திருத்த முடியாது, கதை எழுதுவதுதான் உங்கள் வேலை என்ற மாதிரி காரசாரமாக சொல்லிவிட்டு போனார். உடனே மேடை ஏறிய 20 கல்லூரி மாணவர்கள், நீங்கள் இனி கட்டுரை தான் எழுத வேண்டும், அதுதான் காத்திரமாக இருக்கிறது, சொல்ல வேண்டியதை சரியாக சொல்கிறது, காலத்தின் தேவையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கதை நாவல் யார் வேண்டுமானாலும் எழுத முடியும் ஐயா, இது போன்ற கட்டுரைகளை நீங்கள் மட்டுமே எழுத முடியும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எப்பதான் சார் உங்க அடுத்த நாவலை எழுதுவீங்க என்று உரிமையோடு கேட்பவர்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதையே செய்வேன். பதிப்புச் சூழல் அன்றும் இன்றும். நான் எழுதத் தொடங்கிய காலத்தில் 1200 படிகள் அச்சிடுவார்கள். அது விற்பதற்கு வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு கணினி அச்சு காலத்தில் 250 படிகள் கூட அச்சிட முடிகிறது. விற்று தீர்ந்ததும் 250 படிகளாக மறுபடி அச்சிட முடிகிறது. சமீபத்தில் ஒரு நண்பர், வெறும் 6 படிகள் கூட அச்சிட முடியும், அதை நூலகம் அல்லது வேறு தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி ஆர்டர் வந்ததும் தேவையான படிகளை அச்சிட்டுக் கொள்ளலாம் என்றார். மற்றொன்று, எந்த ஒரு பதிப்பாளரும் படைப்பாளிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு புத்தகங்களுக்கான நியாயமான ராயல்டி தொகையை தர வேண்டும் என்ற அற உணர்வோடு இல்லை. நீ எழுதி கொடுப்பதை போடுவதே பெரிய விஷயம் என்பது மாதிரி நடந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர், முதல் பதிப்புக்குத்தான் ராயல்டி கொடுத்தாகிவிட்டதே, 2வது பதிப்புக்கு என்ன திருப்பி எழுதவா செய்கிறார், அதற்கெதுக்கு ராயல்டி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். பதிப்பாளர்களின் இந்த மனப்பான்மை மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் புத்தக விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஒரு பதிப்பாளர் நண்பர் சொன்னார், ஒரு ஆண்டின் மொத்த புத்தக விற்பனையே 35 கோடி ரூபாய் தானாம், 8 கோடி தமிழர்கள் வசிக்கும் மாநிலத்தில் இவ்வளவுதான் என்றால் இதில் என்ன வளர்ச்சி இருக்கிறது? ஒரு ஓட்டல் அல்லது மற்ற தொழிலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த தொகை ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நல்ல புத்தகங்கள் வெளிவருகின்றன, வாசகர்கள் வாசிக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அவ்வளவுதான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.